الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله وسلم على رسوله الأمين سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد، فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإن خفتم شقاق بينهما فابعثوا حكما من أهله وحكما من أهلها إن يريدا إصلاحا يوفق الله بينهما، إن الله كان عليما خبيرا. صدق الله العظيم. عن أبي علي طلق بن علي رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: إذا دعا الرجل زوجته لحاجته فلتأته وإن كانت على التنور. أخرجه الترمذي، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அகிலம் அறிவை இழந்து மக்கள் மாக்களைப் போல் வாழ்ந்த காலத்திலே, மண்ணிலே உயர்ந்த மாவதியா மக்கம நகரிலே மனிதர்களை புனிதர்களாக மாற்ற மாணவியை தோற்றுவித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. அகிலத்திற்கு ஒரு அருக்குடையாய் வந்துதித்த அருமை தூதர் அஹமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள் அந்த நபியினுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையாக ஏற்று நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், கயாமனால் வரும் வரையில் அந்த நபியினுடைய வாழ்க்கையையும் மார்க்கத்தையும் ஏற்று நடக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்காக அவன் இல்லத்தில் வீற்றிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹும் அவனுடைய தூதரும் எமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை முழுமையாக எம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை எம்முடைய வாழ்க்கையிலிருந்து முழுமையாக அகற்றி அவனை அஞ்சி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, உலகிலே மனிதன் அவனுடைய மனித வாழ்விலே அல்லாஹு தஆலா நிம்மதி என்பதை பிரதானமான ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். மனித வாழ்வின் மிக அத்தியாவசியமானவைகளில் ஒன்றுதான் நிம்மதி என்பது, சந்தோஷம் என்பது, மன அமைதி என்பது. ஒவ்வொரு மனிதனும் நோக்கமில்லாத நிலையில் முயற்சி செய்தாலும் கூட அவனுடைய முயற்சியினுடைய இறுதி முடிவு அது நிம்மதியாகத்தான் இருக்க வேண்டும். அவன் நிம்மதியை தேடித்தான் அலைகின்றான், மன அமைதிக்காகத்தான் கஷ்டப்படுகின்றான். காலையிலிருந்து இரவு வரை அவன் எவ்வளவுதான் என்னதான் முயற்சி செய்தாலும் கூட அது ஏதோ ஒரு ரீதியில் அவன் நிம்மதியை தேடுகின்றான், மனதிற்கு அமைதியை தேடுகின்றான், உள்ளத்திற்கு சந்தோஷத்தை தேடுகின்றான். தனது நண்பனுடன் பேசுவதாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் நிம்மதி தேவை. தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய பிரயாணம், அத்துணையினுடைய எதிர்பார்ப்பும் கூட ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்வின் நிம்மதியை தேடித்தான் அத்துணை விதமான முயற்சிகளையும் செய்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிம்மதி என்பது நாம் எந்த இடத்தில் நிம்மதி இருக்கிறது என்று முடிவு செய்கிறோமோ அந்த இடத்தில் நிம்மதி கிடையாது. எம்முடைய வாழ்வை நாம் உருவாக்கிக் கொள்ளவில்லை, எம்மை நாமாக விரும்பி இந்த உலகத்திற்கு நாம் கொண்டு வரவில்லை. எம்மை படைத்தவன் அல்லாஹ், எமக்கு வாழ்க்கையை கொடுத்தவன் அல்லாஹ். அந்த ரப்பு அல்லாஹ்வுக்கு தெரியும் எம்முடைய நிம்மதி எம்முடைய வாழ்க்கையின் எந்த பகுதியில் இருக்கிறது, எந்த இடத்தில் மன அமைதி இருக்கிறது, எந்த இடத்தில் நிம்மதி இருக்கிறது, எந்த இடத்தில் சந்தோஷம் இருக்கிறது என்பதை எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹ் அவன் நன்கறிந்தவனாக இருக்கிறான். கண்ணியமானவர்களே, எனவேதான் அல்லாஹ் எமக்கு சரியத்து என்ற ஒரு அழகிய மார்க்கத்தை எமக்கு தந்திருக்கிறான். அந்த மார்க்கம் எமக்கு என்ன சொல்லுகின்றது, குர்ஆன் என்ன சொல்லுகின்றது, ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது, எந்த இடத்தில் நிம்மதி இருக்கிறது என்று சொல்லுகிறதோ அந்த இடத்தில் தான் எமக்கு நிம்மதி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நிம்மதி என்பதை இன்று எம்மில் அதிகமானவர்கள் பணத்திலே நிம்மதி இருக்கிறது என்று நினைத்து பணத்தின் பக்கமாக செல்லுகின்றார்கள். அவர்களுடைய இறுதி மூச்சு வரையும் அந்த பணத்திலோ செல்வத்திலோ அவர்கள் நிம்மதியை கண்டறியவில்லை. இதுவரை உலக வரலாற்றிலே பணத்திலே நிம்மதியை கண்ட வரலாறுகள் கிடையாது. இன்னும் சிலர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் என்று அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆட்சி அதிகாரத்திலும் அல்லாஹ் நிம்மதியை வைத்தது கிடையாது. கண்ணியமானவர்களே, இன்னும் அதிகமானவர்கள் இறுதியாக எடுக்கும் முடிவு மனக்கவலையை போக்குவதற்கு, மனதிலே ஏற்படும் சஞ்சலத்தை போக்குவதற்கு தன்னுடைய வாழ்க்கையில் போதை வஸ்து மிக பிரதானமானது என்று ஜாஹிலியா காலத்து மக்களை போல் நினைக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அதிலும் நிம்மதியை வைக்கவில்லை. கண்ணியமானவர்களே, நிம்மதியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே பல விதமாக அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றான். சில இடங்களில் அல்லாஹ் அவனுடைய ஞாபகார்த்தத்தில் இருப்பதாக கூறுகின்றான். கண்ணியமானவர்களே, அதே போன்று நம்முடைய வாழ்வின் நிம்மதியை எடுத்து தரக்கூடிய மிக பிரதானமான ஒரு இடம்தான் கணவன் மனைவி என்ற குடும்ப வாழ்க்கை. இந்த குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதியை போன்ற ஒரு நிம்மதி அவனுடைய சொத்து சுகங்களிலோ ஆட்சி அதிகாரத்திலோ அவனுக்கு கிடைக்க முடியாது. பகலெல்லாம் தன்னுடைய வாழ்விலே தான் அனுபவித்த சுமைகளை மன கஷ்டங்களை எல்லாம் இறக்குவதற்குரிய ஒரு இடம்தான் அவனுடைய குடும்ப வாழ்க்கை என்பது. ஒரு மனைவிக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட அசௌகரியங்களை எல்லாம் மன சுமைகளை எல்லாம் தூக்கி இறக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம்தான் கணவன் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை என்று ஒருவன் கூறுவானாக இருந்தால், ஒன்று அந்த மனிதன் பொய்யுரைக்கிறான், அல்லது அந்த மனிதனுக்கு குடும்ப வாழ்க்கை வாழ தெரியாது, அல்லது அவர்களை குடும்ப வாழ்க்கை வாழுவதற்கு அவருடைய குடும்பமோ அல்லது அவருடைய நண்பர்களோ அவருடைய குடும்ப வாழ்க்கையை பிரிக்க நினைக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகின்றான், வமின் ஆயாதிஹி அன் கலக லகும் மின் அன்ஃபுஸிகும் அஸ்வாஜா. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளில் உள்ளதுதான், உங்களுடைய இனத்திலிருந்தே உங்களிலிருந்தே நாங்கள் உங்களுக்குரிய ஜோடியை நாம் உருவாக்கி தந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, மனித இனத்திலேயே ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான். அதற்குரிய நோக்கம் என்ன? அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அவளின் மூலமாக நீங்கள் அமைதியடைய வேண்டும், அவளின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட வேண்டும், மனக்கவலைகள் போக்கப்பட்டு வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியான நேரத்தை இந்த மனைவியுடன் இருக்கும் நேரமாக ஆக்கிக் கொள்வதற்குத்தான் அல்லாஹ் இந்த திருமண வாழ்க்கையை தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த திருமண வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய ஆச்சரியமான ஒன்றுதான் இனம் புரியாத அன்பு என்பது. இவர்கள் வாழ்க்கையிலே அந்த பெண்ணை இந்த ஆணோ, இந்த ஆணை அந்த பெண்ணோ கண்டதும் கிடையாது, காதலித்ததும் கிடையாது, அவர்கள் பேசியதும் கிடையாது. எப்பொழுது திருமணம் என்ற அந்த வாழ்க்கையில் அவர்கள் உள்ளே நுழைகின்றார்களோ, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த இருவருடைய உள்ளங்களிலேயும் அல்லாஹ் இனம் புரியாத ஒரு அன்பையும், இனம் புரியாத ஒரு காதலையும், இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தையும், ஒரு நட்பையும் அல்லாஹ் போடுகின்றான். கண்ணியமானவர்களே, கணவனுக்காக தன்னுடைய குடும்பத்தை இழக்க தயார், தன்னுடைய வாழ்க்கையை இழக்க தயார், மனைவிக்காக தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய வாழ்க்கையை இழக்க இந்த ஆணும் தயாராகின்றான் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, ஒரு இரவிலே, ஒரு மணித்தியாலத்திலே, சில வினாடிகளிலே இப்படியான ஒரு அன்பு வருகின்றது என்றால், இது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. கண்ணியமானவர்களே, இந்த குடும்ப வாழ்க்கை என்பது நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. இந்த நிம்மதியை, சந்தோஷத்தை எம்முடைய சஹாபாக்கள், எம்முடைய தாபிஊன்கள், தபரு தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனுபவித்து விட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, எம்முடைய சமகாலத்திலே திருமண வாழ்க்கை என்று சொல்வதே ஒரு கசப்பான வாழ்க்கையாக இன்று மாறிக்கொண்டு வருகிறது. ஏன் திருமணம் முடிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் மனைவி இல்லாதவள், கணவன் இல்லாதவள் என்று என்னை சொல்லிவிடுவார்களோ என்ற பயத்துக்காகவா, அல்லது ஏதோ ஒரு அடிப்படையிலே எனக்கு ஒரு வம்சம் தேவை, என்னுடைய பெயர் சொல்லுவதற்கு குழந்தை தேவை என்பதற்காகவா? இல்லை கண்ணியமானவர்களே, உலகின் நிம்மதி என்பதை அல்லாஹ் அதிலே வைத்திருக்கிறான். அந்த நிம்மதியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். ஆனால் கண்ணியமானவர்களே, இந்த குடும்ப வாழ்க்கை என்பது நிம்மதியான வாழ்க்கை என்றால் எதற்காக வேண்டி குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை உருவாகின்றது? குடும்ப வாழ்க்கையிலே அதிகமான பிரச்சனைகளும் மிகப்பெரும் சிக்கல்களும் ஏன் உருவாகிறது? கண்ணியமானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லுகின்றான், மக்களை பொறுத்தவரையில் மனிதன் என்பவன் அவன் கருத்து வேறுபாடு அவனிடம் இருந்து கொண்டுதான் இருக்கும். கண்ணியமானவர்களே, குடும்ப வாழ்க்கை என்பதும் கூட அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை என்பது சகஜம்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவனுடைய நேசர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை உருவாகி இருக்கிறது. தாபிஊன்களுடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை, ஆனால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது. ஏன், அதைவிட ஒருபடி மேலே சென்று சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஏன் கண்ணியமானவர்களே, ரஹ்மத்துல்லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். குடும்ப வாழ்க்கை என்பது அங்கே பிரச்சனை நிகழ்வது என்பது அது சகஜம்தான். ஆனால் அந்த பிரச்சனையை சமாளிக்க தெரிய வேண்டும். அந்த பிரச்சனை வந்ததோடு அதை இன்னும் இன்னும் பூராகரமாக ஆக்கி குடும்ப வாழ்க்கை பெரியக்கூடிய அளவுக்கு கொண்டு செல்வது ஒரு புத்திசாலிக்கு அடையாளம் அல்ல. ஆனால் கண்ணியமானவர்களே, எம்முடைய சக காலத்திலே, இந்த காலத்திலே நிகழக்கூடிய அம்சம் இதுதான். குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அதை கணவனும் அதை மனைவியும் பெரிதுபடுத்த ஆரம்பிக்கின்றார்கள். இதை பார்த்ததோடு கணவனின் பெற்றோர்கள் ஒரு முனையிலே, மனைவியின் பெற்றோர்கள் மறுமுனையிலே, அங்கே யுத்தத்துக்கு தயாராகுவதை போன்று அங்கே தயாராக ஆரம்பிக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அதிகமான குடும்பங்கள் பிரிவதற்கு காரணம் அது கணவன் மனைவியுடைய பெற்றோர்களும் ஒரு மிக பிரதானமான காரணிகளாக இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு ஆண்மகன் அவனுக்கு கோபம் வருவது என்பது இயல்புதான்.
www.acmyc.com
ஆனால் அவனுக்கு கோபம் வந்ததோடு சொல்லிக் கொடுக்கும் வார்த்தை என்ன, மனைவியின் பெற்றோர்கள் மனைவியின் உறவுகள் என்ன வார்த்தையை அங்கே பாவிப்பார்கள்? கணவனுக்கு இவருக்கு இவ்வளவு பெரிய சூடு இருக்குதா, இப்படி சூடாகணுமா, இப்படி வார்த்தை பேசணுமா, இந்த இன்டெக்ஷனோட இந்த வார்த்தையோட அந்த மனைவியுடைய உள்ளத்துல என்ன உருவாகும்? கணவன் என்று சொன்னா கோபம் வரக்கூடாது, கழுதையை போன்று கோபம் வராமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய எண்ணமாக மாறும். கணவன் கழுதையை போன்று வீட்டிலே இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு பெற்றோருக்கு அது அழகல்ல, கணவனின் கண்ணியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் மகளுக்கு. எத்தனையோ வலிமார்கள் இந்த இடத்திலே இருப்போம், எத்தனையோ சகோதரிகள் எமக்கு இருப்பார்கள், எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள் கண்ணியமானவர்களே, திருமண வாழ்க்கைக்கு முன்னால் எம்முடைய மகளுக்கு, எம்முடைய சகோதரிக்கு திருமண வாழ்க்கை என்றால் என்ன, உன்னுடைய கணவனுடன் நீ எப்படி வாழ வேண்டும், நீ கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை என்ன, உன் நீ கணவனுக்கு எப்படிப்பட்ட முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற இப்படியான உபதேசங்களை எத்தனை பேர் நாம் செய்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, திருமணம் முடித்து வைப்பது என்பது பிரிவதற்கல்ல, அங்கே கணவன் அரசனாகவும் மனைவி அடிமையாகவும் வாழ்வதற்கும் அல்ல, அல்லது மனைவி ஒரு அரசியாகவும் கணவன் அடிமையாக வாழ்வதற்கல்ல. அவருடைய வாழ்க்கையில் இன்பம் வர வேண்டும், வாழ்க்கையில் லட்சியம் உருவாக வேண்டும், வாழ்க்கையில் சந்தோஷம் உருவாக வேண்டும். கணவனும் மனைவியும் ஒன்றாக இருப்பதை அவர்கள் விரும்ப வேண்டுமே தவிர, எங்கே கணவன் வீட்டை விட்டு செல்லுவார் எனக்கு நிம்மதி கிடைப்பதற்கு, எப்ப எனக்கு வீட்டில் இருந்து வெளியே போகிறதும் இந்த நான் நிம்மதியாக இருப்பதற்கு. கண்ணியமானவர்களே, ஒரு கணவனுக்கு நண்பர்களை விட மனைவியுடன் தான் நிம்மதி இருக்க வேண்டும். ஒரு மனைவிக்கு தன்னுடைய பெற்றோரை விட, தன்னுடைய உறவுகளை விட தன்னுடைய கணவனுடன் தான் நிம்மதி இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஆனால் இன்று அது மாறிப்போயிருக்கிறது. எத்தனையோ பிரச்சனைகளை எடுத்து பாருங்கள். கணவன் மனைவியுடைய பிரச்சனை வந்ததோடு இரு குழுக்களாக பிரிய ஆரம்பிக்கின்றார்கள், இரு குழுக்களாக பிரிந்து விடுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, பிரிவது மட்டுமல்ல, உடனடியாக ஆண்மகன் அவன் மனைவியுடைய வீட்டில் இருந்தால் அங்கே அவன் துரத்தி அடிக்கப்படுவான், அல்லது மனைவி கணவனுடைய வீட்டில் இருந்தால் கணவனுடைய குடும்பத்தினரால் அவள் துரத்தி அடிக்கப்படுவாள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் சொல்லும் வரையறையை பாருங்கள். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை ரஜியத்தான தலாக், ஒரு தலாக் அல்லது இரண்டு தலாக் சொல்லிவிட்டால், அந்த இருவரும் ஒரு வீட்டில் தனிமையாக இருக்காமல் அவர்களுடைய சொந்த பந்தங்களுடன் ஒரே வீட்டிலே இருப்பதைத்தான் ஷரியத் எமக்கு வலியுறுத்துகிறது. காரணம் என்ன கண்ணியமானவர்களே, அவளுடைய இத்தா முடிவதற்குள் கணவன் மனைவியுடைய உள்ளத்திலே அன்பு ஏற்பட வேண்டும், பாசம் ஏற்பட வேண்டும், குடும்ப வாழ்க்கை சேர்ந்து நடக்க வேண்டும், குடும்பம் ஒன்றாக வேண்டும். இதனைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜாஹிலியா காலத்திலே லிஹார் என்பதனுடைய சட்டம், அதாவது ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ என்னுடைய தாயை போன்று, உன்னுடைய முதுகு என்னுடைய தாயுடைய முதுகை போன்று என்று லிஹார் செய்வான் என்றால், தன்னுடைய தாயுக்கோ தன்னுடைய மகரமான யாராவது ஒரு பெண்ணுக்கோ ஒப்பாக்குவானாக இருந்தால், ஜாஹிலியா காலத்தினுடைய சட்டம் சொல்லுகிறது, அங்கே அவர்களுக்கு மத்தியிலே தலாக் உருவாகிவிட்டது. ஆனால் கண்ணியமானவர்களே, குடும்ப வாழ்க்கை ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கின்றது. விஹார் என்பது இந்த கணவன் அவ்வாறு ஒப்பாக்கி விட்டான் என்று சொன்னால் இருவரும் ஒன்று கூடுவது தடை, அதற்கு மாற்றமாக கணவன் கஃபாரா கொடுக்க வேண்டும், அந்த கணவன் அடிமையை உரிமையிட வேண்டும், அல்லது இரண்டு மாதம் நோன்பு பிடிப்பார், அதுவும் முடியாதா, 60 மிஸ்கீன்களுக்கு 60 ஏழைகளுக்கு அவர் உணவளித்து விட்டு தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வாழ வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கணவன் 3 தலாக் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அந்த மனைவியை திரும்பவும் திருமணம் முடிப்பதை தடை செய்கிறது. எப்பொழுது திருமணம் முடிக்கலாம், அந்த பெண் இன்னொரு கணவனுடன் திருமண பந்தத்தை ஆரம்பித்து தன்னுடைய வாழ்க்கையை கழித்து அந்த கணவனாக விரும்பி இவளை தலாக் சொன்னால் அதற்கு பின்னால் தான் முதலாவது கணவனை திருமணம் செய்யலாம். காரணம் என்ன கண்ணியமானவர்களே, அவசரப்பட்டு குடும்ப வாழ்க்கையை பிரிந்தீர்களே, அதற்கு உங்களுக்குரிய தண்டனை தான். நீ 3 தலாக்கை அவசரப்பட்டாயா, அதற்குரிய தண்டனையாக இதை எடுத்துக்கொள். இதற்கு பின்னாலும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு சட்டமும் எனக்கு உணர்த்துகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய பெண் மக்களுக்கு நாம் உபதேசம் செய்ய வேண்டும். கணவனோடு வாழக்கூடிய முறை என்ன, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு பிரச்சனை உருவாகிவிட்டால் கணவன் மனைவி படுக்கைக்கு முன்னால் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும். யாராவது ஒரு புறத்திலே மன்னிப்பை கொடுக்க வேண்டும். நான் குற்றவாளி அல்ல, நீதான் குற்றவாளி என்று சொல்வதை விட நான் குற்றவாளிதான், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பை கேட்டாவது அந்த இரவை சந்தோஷமான இரவாக கழித்து விட வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும் போதே கணவனின் புறத்தில் இருந்து அவர்களுடைய குடும்பம் தலையிடுவது அல்லது மனைவியின் புறத்தில் இருந்து அவர்களுடைய குடும்பம் தலையிட்டு அதை பெரிதாக பெரிதுபடுத்துவது சைத்தானுடைய வேலையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, குடும்ப வாழ்க்கையை பிரிப்பவன் அவன் சைத்தானாக இருக்கிறான். எம்முடைய பிள்ளைகளை பெற்றெடுத்து திருமண வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டு அவர்களுடைய வாழ்க்கையை பிரிக்க நினைப்பது இருக்கிறது. இது கண்ணியமானவர்களே சூனியத்திலும் மிக மோசமான சூனியமாக இருக்கிறது. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனிலே சூனியத்தை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வமா கஃபர சுலைமான் வலாக்கின் ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன الناس السحر وما انزل على الملكين ببابل هاروت وماروت. கண்ணியமானவர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தொடர்ந்தும் சொல்லுகின்றான், சைத்தான் அவன்தான் அல்லாஹை நிராகரிக்க கூடியவன். அல்லாஹ் ஹாரூத் மாரூத்தை ஒரு ஃபித்னாவுக்காக, ஒரு சோதனைக்காக இந்த உலகத்திற்கு இறக்கிய நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், சூனியத்தை நாங்கள் படித்து தருகிறோம், ஆனால் இது மிகப்பெரிய பாவம். அவர்களும் கூட அந்த ரெண்டு மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதும் அவர்கள் இதை படித்துக் கொடுத்தார்கள், ஆனால் அதில் மோசமானதை அல்லாஹ் சொல்லுகின்றான். அதுதான் ஒரு கணவனையும் மனைவியையும் பிரித்து வைக்கக்கூடியதிருக்கிறது. இதுதான் மிக கேடுகட்ட சூனியமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, என்னுடைய பிள்ளை கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டும், என்னுடைய ஆண் மகன் மனைவியோடு சந்தோஷமாக வாழ வேண்டும், இந்த எண்ணத்தை ஒவ்வொரு பெற்றோர்களும் எடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுகின்றார்கள். அங்கே தன்னுடைய மருமகனை காணவில்லை. மகளிடத்திலே கேட்கிறார்கள், என் அருமை மகளே, மருமகன் எங்கே, உன்னுடைய கணவன் எங்கே? மகள் தயங்கியவாறு சொல்லுகின்றாள், என்னோடு கொஞ்சம் கோபித்துக் கொண்டு விட்டார் தந்தையே, அவர் பள்ளிக்கு சென்றிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்பி தேடுகிறார்கள் மருமகனை. மருமகன் எங்கே என்று பார்த்து வாருங்கள். அங்கு பள்ளியிலே இருக்கிறார் என்ற செய்தி வந்ததோடு மாமா ரஹ்மத்துல்லில் ஆலமீன் மருமகனிடத்திலே சென்று அவருக்கு சந்தோஷம் தரக்கூடிய வார்த்தை என்ன, அந்த வார்த்தையை பாவிக்கின்றார்கள். கவலையிலே அங்கே தோளிலே இருக்கும் துண்டும் விழுந்து பள்ளியிலே படுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உடலில் சில பகுதிகளில் மண்ணும் பட்டிருக்கிறது. எழுப்புகின்றார்கள், யா அபத்துராப், யா அபத்துராப், ஏ மண்ணின் தந்தையே என்று நல்ல வார்த்தையை சொல்லி எழுப்பி கணவன் மனைவியினுடைய பிரச்சனையை ஒரு வார்த்தையில் தீர்த்து வைக்குகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் கூட உலக சொத்துக்களை ஒரு நேரத்தில் விரும்பி அவர்களிடத்திலே கேட்டபோது எந்த அளவுக்கு கடினமான ஒரு நேரம். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனத்தை அங்கே இறக்கி வைக்குகின்றான். அல்லாஹ்வுடைய ரசூலே, இவர்கள் உங்களிடத்திலே துனியாவுடைய சொத்துக்களை கேட்டு கஷ்டப்படுத்துகின்றார்களா? அவ்வாறு கஷ்டப்படுத்துகின்றார்களாக இருந்தால் அவர்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள், யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக் இன் துரிதினல் ஹயாத் அத்துன்யா வஸீனதஹா ஃபதஆலைன உமத்திஉகுன்ன வஉஸர்ரிஹுகுன்ன ஸராஹன் ஜமீலா. துனியாவுடைய சொத்துக்களை தந்து உங்களை நான் தலாக் சொல்லி விடுகின்றேன், அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் விரும்புகின்றீர்களா? அப்படியாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை குடும்ப வாழ்க்கையை தொடர்வதற்காக ஆர்வமூட்டுகின்றார்கள். அஅத்தலில் முஹ்ஸனாத் மின்குன்ன அஜ்ரன் அஸீமா, உங்களில் யார் நல்ல உபகாரம் புரிகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை வைத்திருக்கிறான். எது வேண்டுமோ அதை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, தன்னுடைய மனைவிமார்களுக்கு விருப்பம் கொடுத்தார்கள், உங்களுடைய குடும்பத்தோடு மஷூரா பண்ணி ஆலோசனை செய்து இந்த முடிவை எடுங்கள் என்று. அந்த பெண்மணிகள் சொன்ன வார்த்தை என்ன? யார் ரசூலல்லாஹ், உங்களை உங்களுடன் வாழும் வாழ்க்கைக்கு எங்களுடைய குடும்பத்தோடு நாங்கள் ஆலோசனை செய்வதா? அது தேவையில்லை என்றார்கள். அந்த நேரத்திலே தான் கண்ணியமானவர்களே, அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்துவிட்டு ஹஜரத் அபூபக்கர் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அங்கே தன்னுடைய பிள்ளைகளை திருத்துகின்றார்கள், கேட்கின்றார்கள், தஸ்அலானி அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா லைஸ இந்தா, நபியிடத்திலே இல்லாததை கேட்டு அவரை கஷ்டப்படுத்துகின்றீர்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட அந்த இடத்திலே கடுமையான வார்த்தைகளை பாவித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையை வாழவிட வேண்டும். தன்னுடைய பிள்ளையும் சரி, சகோதரியும் சரி, தனது சகோதரனும் சரி, கண்ணியமானவர்களே, வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்கனவே சொல்லுகின்றான், பிரச்சனை ஏற்பட்டால் கணவன் மாருக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், முதலாவது நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, உபதேசம் செய்யக்கூடிய கணவன்மார் எத்தனை பேர் நாம் இருக்கிறோம்? என்ன உபதேசம் செய்வது என்னுடைய மனைவிக்கு? தெரியாது. என்னுடைய மகளுக்கு என்ன உபதேசம் செய்வது? தெரியாது. என்னுடைய சகோதரிக்கு என்ன நான் உபதேசம் செய்ய வேண்டும்? கணவன் மனைவியின் பிரச்சனை வந்துவிட்டது, நான் போய் என்ன சொல்ல வேண்டும்? கண்ணியமானவர்களே, அதுவும் கூட இன்று எமக்கு தெரியாத நிலையில் தான் இருக்கிறோம். ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை அம்சங்களை கணவனை பற்றி சொல்லி இருக்கிறார்களோ அவைகளை சொல்லிக் கொடுங்கள். உதாரணமாக, ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடு கோபித்த நிலைமையிலே இரவை கழித்தால் அவளுக்கு மலக்குமார்கள் லானத்து செய்கிறார்கள். லானத் என்பது கண்ணியமானவர்களே, மலக்குமார்கள் சொல்லுகின்றார்கள், நீ நாசமாகி விட வேண்டும் என்ற மோசமான நாம் விரும்பாத வார்த்தைகள் தான் அங்கே பிரயோகிக்கப்படுகிறது. ஹதீஸ்களை புரட்டி பாருங்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், ஒரு மனைவி அவள் அடுப்படியிலே இருந்தாலும் கூட கணவன் தன்னுடைய தேவைக்காக அவளை அழைத்தால் அவள் உடனடியாக அவனிடத்திலே செல்ல வேண்டும். இப்படியாக கணவனுக்கு செய்யக்கூடிய அந்த உரிமைகளை சொல்லிக் கொடுங்கள். கண்ணியமானவர்களே, அடுத்த கட்டமாக உனக்கு நான் நஃபகா செலவு செய்ய வேண்டுமாக இருந்தால் நீ என்னை கோபித்தால் உனக்கு நஃபகா தர வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியான சரியத்துடைய சட்டங்களை முதலாவது பெற்றோர்களும் கணவன்மாரும் படித்து அதற்கு பின்னால் உபதேசமாக செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, பிரச்சனை முத்திவிட்டால் அவர்களை கொஞ்சம் படுக்கையில் இருந்து ஒதுக்குவது, கண்ணியமானவர்களே, அதுவும் இல்லையா காயம் வராமல் லேசாக அடிப்பது. கண்ணியமானவர்களே, இந்த கட்டத்துக்கு நாம் யாரும் போவதில்லை. காரணம் என்ன? கொஞ்சம் பிரச்சனை வந்ததோடு குடும்பங்களே கணவன் மனைவியை பிரித்து விடுவார்கள், பாலி கோட்டுக்கு சென்று விடுவார்கள். குடும்பத்திலே ஹக்கம் உருவாக்கும் முறை இன்னும் எமக்கு தெரியாது. எனவே கண்ணியமானவர்களே, குறுகிய நேரத்தில் பாரிய குடும்ப வாழ்க்கையை சொல்லுவது என்பது மிக கஷ்டமானது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை உண்டான போது அலி அபி தாலிபுடைய மகன் ஹஜ்ரத் உகைர் அவர்களுடைய வாழ்க்கையில், அதே போன்று இன்னும் எத்தனையோ சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்ட போதெல்லாம் அவர்கள் நடந்து கொண்ட முறைகளை நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அப்படித்தான் பிரிய வேண்டிய நிர்பந்தம் வந்தாலும் கூட, கண்ணியமானவர்களே, ஜமீலா என்ற அல்லது ஹபீபா என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த மிக பெரிய அழகி, தன்னுடைய கணவன் கருத்தவராக குள்ளமானவராக இருக்கிறாள், அவரோடு வாழும் வாழ்க்கை கஷ்டம். காரணம் என்ன? சில கட்டங்களில் உலமாக்கள் எழுதுகிறார்கள், அவள் பிரிவதற்காக ரசூலுல்லாவிடம் முறையீடு செய்வதற்கு முன்னால் அந்த அவளுடைய கையை கூட கணவன் உடைத்திருக்கிறார். இவள் போய் ரசூலுல்லாவிடத்திலே முறையிட்டது என்ன? யா ரசூலுல்லா, மா அதிபு குலுகஹா வதீனஹா, என்னுடைய கணவனுடைய குணம் கெட்ட குணம் என்று சொல்ல மாட்டேன், அவருடைய தீன் சரியில்லை என்று சொல்ல மாட்டேன், மாறாக நான் பயப்படுவதெல்லாம் அல் குஃப்ரஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நானும் மனிதன் என்ற அடிப்படையில் அவர் செய்வதற்கெல்லாம் நானும் அவருக்கு எதிராக கணவனுக்கு மாறு செய்துவிட்டால். இந்த கருத்தை இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபதுஹுல் பாரியில் எழுதுகின்றார்கள். இப்படி நான் அவருக்கு நான் மாறு செய்து விடுவேனோ, இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடந்து விடுவேனோ என்ற பயம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த முறையில் தான் சஹாபி பெண்மணிகள் வாழ்க்கையை அமைத்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எம்முடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக நாம் ஆலிம்களிடம் சென்று படிக்க வேண்டும். மகளையோ மகனையோ திருமணம் முடித்து கொடுப்பதற்கு முன்னால் ஒரு ஆலிமிடம் சென்று பெற்றோர்கள் சகோதரர்கள் குடும்ப வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கேட்டு சகோதரிக்கு சொல்லிக் கொடுங்கள், மகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், மகனுக்கு சொல்லிக் கொடுங்கள். உன்னுடைய கணவனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை கண்ணியமானவர்களே, எம்முடைய பாதுகாப்புக்காக வேண்டி மருமகனை எடுப்பதல்ல, அவர்களுடைய வாழ்க்கைக்காக எடுக்க வேண்டும். எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எம்முடைய குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக ஆக்குவானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், பூரா உம்மத்துடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை உண்டாக்குவாயாக, குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதியை தருவாயாக, உள்ளங்கள் ஒன்றுபடுவதற்கு தௌபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், குடும்பங்கள் குடும்பங்களை ஒன்றுபடுத்தக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எம்முடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியை உண்டாக்குவாயாக, பொருளாதார கஷ்டங்களை நீக்குவாயாக. யா அல்லாஹ், பெண்களுக்கு சாலிஹான கணவன்மாரை கொடுப்பாயாக, ஆண்களுக்கு சாலிஹான மனைவிமாரை கொடுப்பாயாக. குடும்ப வாழ்க்கையை தெரிந்து அறிந்து வாழ்வதற்கு தௌபீக் செய்வாயாக. இதே குடும்பத்தோடு சுவர்க்க வாழ்க்கையை அனுபவிக்க செய்வாயாக. எம்முடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. நாட்டுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ், உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கு சாதகமான சூழலை எம்முடைய நாட்டில் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், உலகிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரிய கொடிய நோய்களை விட்டு மக்களை பாதுகாப்பாயாக. பூரா உம்மத்துக்கும் ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றுவாயாக. எம்முடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.